ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியைப் போலே, தசமுகனை சிற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியைப் பெற்றேனோ அகலிகையைப் போலே, திஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே. பெண் பிள்ளை ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்திலேயும் சாரத்தை கிரகிக்கிறார். அது ரொம்ப முக்கியம். புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், உபனிஷதங்கள், எல்லாத்திலையும் கோடி 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 விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இது எல்லாத்தையும் தேக்கி வச்சுண்டு நம்ம ஜீவிதத்துல ஓட முடியாது. நமக்கு அதுல எது சாரமோ அதை மட்டும் கிரகிச்சுக்கணும். அப்பதான் பகவத் பக்திய அனுபவிக்க முடியும். அதுதான் சுகம் அண்ட் சுலபம். பெண் பிள்ளை அழகா பேசுறா, அதனாலதான் சுவாமி ராமானுஜர் ரசிச்சு கேட்கிறார். அழகா சொல்றா, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாழ்வார் போலே, சமயத்தில் திருமழிசையார் போலே அப்படின்னும் இருக்கு. திருமழிசை ஆழ்வார் பகவானுடைய சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார். பார்கவ மகரிஷிக்கும் ஒரு அப்சரஸ்திரீக்கும் பிறந்த குழந்தை. மெட்ராஸ்ல இருந்து திருப்பதி போற வழியில திருமழிசை அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல அவதாரம் பண்ணவர், அதனாலதான் அவருக்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு பெயர். திருமழிசை ஆழ்வார் பிறக்கும் பொழுது வெறும் பிண்டமா தான் பிறக்கிறார், சதைப்பிண்டமா. சதைப்பிண்டத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரம்பு தூற்றுல விட்டுட்டு போயிடுறா அவருடைய தாயும் தகப்பனும். அதுக்குள்ள பகவான் அந்த சதைப்பிண்டத்துக்கு சரீரம் எல்லாம் கொடுத்துட்டான். ஜீவன் பிரிச்ச உடனே அது வீல் 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 அழ ஆரம்பிச்சது. அந்த ஊர் பெருமாளான ஜெகநாதனே அவருக்கு அனுகிரகம் பண்ணார். திருப்புல்லாணி பெருமாள் ஆதி ஜெகநாதர், திருமழிசை மத்திய ஜெகநாதர், அதிவிசேஷமா புரி ஜெகநாதன், அந்த ஜெகநாத் கடைசி ஜெகநாத் சொல்வா, இல்லாட்டி உத்தர ஜெகநாதன் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த திருமழிசை ஆழ்வா அப்படியே பிறந்துட்டார், வளர்றார். ஒரு பிரம்பு எல்லாம் அறுத்து விற்கக்கூடிய திருவாளன்ற ஒருத்தன் தான் அவரை எடுத்து வளர்த்துண்டு வரான். அவர் அழகா சின்ன வயசுலயே அழகா பகவத் விஷயத்தை அடையணும், அதற்கு காரண வஸ்து என்னன்னு தேட ஆரம்பிச்சார். எல்லா சமயங்கள்லையும் நுழையிறார். சனாதனமான ஹிந்து தர்மத்துல சைவம், சாக்தம், சௌமாரம், கானபத்தியம், ஸ்காந்தம், வைஷ்ணவம், இப்படி நிறைய சமயங்கள் இருக்கு. 70-72 சமயங்கள் கிட்ட இருந்தது. அது எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சு அதுல இருந்து ஆற மட்டும் எடுத்து ஆதிசங்கர பகவத் பாதர் சண்மதம் அப்படின்னு ஒன்னு தோற்றுவிச்சார், உண்டாக்கினார் அப்படின்னு காண கிடைக்கிற. நல்ல வேலை சந்தோஷப்படுங்கோ, அவர் சண்மதம்னு சொன்னி பண்ணாரோ ஓரளவுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும், இல்லாட்டி பயங்கரமா இருக்கும். சொல்லி மாளாது. பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம் நிறைய உண்டு. இந்த திருமழிசை ஆழ்வார் ஒவ்வொரு சமயங்கள்லையும் நுழைஞ்சு 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 பார்க்கிறார். நுழைஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொன்னத்திலையும் என்ன சாரம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றார். ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இதுல இதான் சாரம், இதுல இதான் சாரம், இதுல இதான் சாரம், இதுல இதான் சாரம் அப்படின்னு சாரத்தை கிரகிக்கிறார். சாரத்தை கிரகிச்சுட்டு கடைசியில ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அப்படி பிடிச்சுட்டார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை பிடிச்ச உடனே மற்ற எல்லாத்தையும் அழகா விட்டுட்டார். இதை நல்லா அழகா இறுக்கி பிடிச்சுட்டார். அதன் பிறகும் திருமழிசை ஆழ்வார் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்திலையும் நிறைய ஆராய்ச்சி பண்றார். இப்ப வேதங்கள், உபநிஷதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இதுல அழகா சாரத்தை கிரகிக்கணும். வேதங்கள்ல பார்த்தோம்னா கர்மகாண்டம், ஞான காண்டம் அப்படின்னு இருக்கு. கர்மகாண்டம் பார்த்தோம்னா இந்தெந்த யஜ்யங்கள் பண்ணா இந்தெந்த பிரயோஜனங்கள் அப்படின்னு நிறைய உண்டு. பாகவதத்திலேயே பிராச்சீன பர்ஷிஷித் அப்படின்ற ஒரு ராஜன் மாத்தி 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 யஜ்யங்களா பண்ணிட்டு இருக்கான், ஆனா பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு நாரதன் அவனுக்கு புரஞ்சன உபாக்கியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவனை ஞான மார்க்கத்துல திருப்பினார் அப்படின்னு காண கிடைக்கிறார். அந்த மாதிரி திருமழிசை ஆழ்வார் இந்த கர்ம காண்டம், ஞான காண்டம் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல தேவையில்லாதெல்லாம் அப்படியே தள்ளுறார். பகவத் பக்தி அனுபவத்திலையும் ஞானம் தபஸ் நிறைய இருக்கு, வெரைட்டியா மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொன்னத்தையா 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 திரஸ்கரிச்சு திரஸ்கரிச்சு அழகா பக்தி ஞானம் வைராகியம் எது எதுல என்னென்ன சாரத்தை கிரகிக்கணுமோ அந்த சாரத்தை கிரகிக்கிறார். இப்பெல்லாம் பார்த்தோம்னா நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறோம், பலவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதனால என்ன ஆகுறதுன்னா மனசுல கடைசியில பார்த்தா குழப்பம்தான் மிஞ்சி நிக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு சொல்லுவா, ஒவ்வொரு மெத்தடும் ஒரு விதத்துல சரி மாதிரி இருக்கும், இன்னொரு விதத்துல தப்பு மாதிரி இருக்கும். கடைசியில எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம அப்படியே திருதிருதுன்னு முழிச்சுட்டு இருப்போம். பல சந்தர்ப்பங்கள்ல வாக்குவாதம் இதெல்லாம் பண்ணி குழப்பம் மிஞ்சி போய் மனசுல கிளேசம் வந்துடும். அதை விட ஒரு குருவை பிடிச்சுண்டு அவ சொல்ற வழிய அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா தெளிவா இருக்கும். இந்த திருமழிசை ஆழ்வார் அவ்வளவு அழகா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தேவையில்லாதது எல்லாம், ஏன்னா ஆயுசு ரொம்ப கம்மி பாருங்க, இத்தனைக்கும் திருமழிசை ஆழ்வார்லாம் யோகிகள், பெரிய யோகியவர்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கார். இன்னும் கூட திருமழிசை ஆழ்வார் ஜீவ சமாதியில கும்பகோணத்துல இருக்கா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. கும்பகோணத்துல திருமழிசை ஆழ்வாருடைய ஜீவ சமாதி இருக்கு. ஆழ்வார்கள் இன்னைக்கும் ஜீவ சமாதியில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் மட்டும்தான். எதுக்காக இருக்கார் அப்படின்னா கல்கி அவதாரத்தை பாசுரம் பாடணும்னு காத்துட்டு இருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்றா. இப்பதான் 5000 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் கிட்டத்தட்ட 4,27,000 வருஷம் இருக்கு. கலியுகத்தினோட முடிவுல தான் கல்கி அவதார். சில பெரியவா சொல்றா இல்ல திருமழிசை ஆழ்வார் அவர் பரமபதிச்சாச்சு, இந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இப்ப திருமழிசை ஆழ்வார் அவ்வளவு அழகா ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா பரதத்துவத்தை அனுபவிச்சு பேசுறார். அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏத்தி சுவர்மிசை சாட்சியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் அப்படின்றார். எத்தனையோ தெய்வங்களை எல்லாரும் கொண்டாடுறோம் அனுபவிக்கிறோம், அத்தனை தெய்வங்களுக்குள்ளையும் அந்தரியாமியா இருக்கிறது பகவான் நாராயணன். அதனால அவன்தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான், உலகளந்த மூர்த்தி உருவே முதல். இது சொல்றதுனால மற்ற தெய்வங்களை கேவலப்படுத்துறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அத்தனை பேருக்குள்ளையும் அந்தரியாமியா பகவான் உலகளந்தவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளையும் பகவத்ஸ்வரூபம்ன்ற ஒரு விஷயத்தை திருமழிசை ஆழ்வார் பேசுறார். பகவத்கீதை 11வது அத்தியாயத்திலே பகவான் ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி சேனானி நாம் அகம் ஸ்கந்த இப்படி எல்லாம் சொல்றான். நானே பிரகஸ்பதியா இருக்கேன், நானே உஷனா கவின்னு சொல்லும்படியான சுக்கராச்சாரியரா இருக்கேன், நானே ஓம்காரமா இருக்கேன், நானே சாமவேதமா இருக்கேன், நானே கருடனா இருக்கேன், நானே சிங்கமா இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரான். அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளையும் ஒரே பிரம்மம் அவ்வளவு அழகா வியாபிச்சிருக்கு. அந்த பிரம்மமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்திதியில இருக்க வச்சு லோகத்தை நடத்தின்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம். பகவானே இதை சொல்றான் திருமழிசை. அதனால சொல்லி அந்த விஷயங்கள்ல ரொம்ப எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஆராய்ச்சி பண்றதுக்கு வாழ்க்கையில பெரிய சமயம் இல்லை, மகாத்மாக்கள் சொன்ன வழியில நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிரூபணம் பண்ற. அத்தனை வசத்தி இந்த திருமழிசை ஆழ்வ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு எதெல்லாம் அசாரமோ அந்த சாரமில்லாத விஷயங்களை தள்ளிவிட கத்துக்கணும். நிறைய படிப்போம் நம்ம சின்ன வயசுல இருந்து, அவாவா சொல்றதெல்லாம் கேட்டு இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கணும் போது கடைசியில நாம அடைய வேண்டியதான வஸ்துவை அடையாம ஓடி போயிடுறோம், இல்லாட்டி ஏமாந்து போயிடுறோம், தொலைச்சிட்டு தேடுறோம். அதனால எதுவாக இருந்தாலும் சாரத்தை கிரகிக்கணும். இப்ப அழகா ஒரு வாழைப்பழம் உங்களுக்கு கொடுக்கறா வச்சுக்கோங்களேன், வாழைப்பழத்தை உரிச்சு அழகா தோலை உரிச்சுட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுரும், அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு இந்த தோலை பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ண போறது, ஏதான ஒரு பிரயோஜனம் உண்டா? அது சும்மா கிடக்கணும், ஓரத்துல வச்சா அதுல ஈ கொசு எல்லாம் வர முயக்கும். அதுபோல வேதமா இருக்கட்டும், உபனிஷதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், சாரத்தை கிரகிக்க பழகிக்கணும். ஏதாவது பாகவதம் கிளாஸுக்கு போறோமா, அழகா பாகவதம் வாசிக்கிறாளா, அங்க பாகவதம் வாசிக்கிற இடத்துல அந்த பாகவத ஸ்லோகத்தை அனுபவிக்கணும், பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு பாகவதம் கிளாஸ் யார் வந்தா, யார் யார் பக்கத்துல உக்காடுறா, யார் யாரோட என்ன வம்பு பேசுறா, யாருக்கு எந்த அத்தியாயம் கொடுக்கறா, இது அவசியம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துலயுமே எத்தனையோ பேர் கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போயிட்டு வந்து பட்டர் சரியில்லை, கோவில் கிளீனா இல்லை, ஒரே கத்தி 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 பேசிட்டு இருக்கா, அவர் பாட்டுக்கு ஓரத்துல நின்றுட்டு இருக்கார், இதெல்லாம் யார் உங்களை பார்க்க சொன்னா? நீங்க போனேளா, தெய்வத்தை பார்த்தேளா, தெய்வத்தை அனுபவிச்சேளா, அந்த சிந்தனையோட ஆத்துக்கிறோம். அதான இதுதான் அவசியம். அதனால எது சாரமோ அந்த சாரத்தை ஹிருதயத்துல தேக்கி வச்சுக்கணும். திருமழிசை ஆழ்வார் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் விடுறார். சாரத்தை கிரகிச்சோம்னா அழகா பகவத் அனுபவம் அப்படின்றது ஜோரா நமக்கு கிடைக்கும். பகவத் அனுபவம் தான் பிராதான்யம். திருமழிசை ஆழ்வார் ஜோரா திருக்குடந்தை சாரங்கபாணிய சேவிக்க வர, சேவிக்க வந்தவர் பெருமாள் அப்படி படுத்துட்டு இருக்கிறத பாக்கிறார். பார்த்துட்டு ஏன் இவர் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு பெருமாளிடத்துல அவர் பெருமாளிடத்திலேயே கேட்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்றார். ஏன்பா படுத்துட்டு இருக்காய், ஊரெல்லாம் நடந்த கலப்பா ராமனா, இல்லாட்டி வராகமூர்த்தி எடுத்து பூமியை உத்தாரணம் பண்ண கலப்பா, கிருஷ்ணனாம் ஆடுமேச்ச கலப்பா, நிறைய காரியங்கள் பண்ண கலப்பா, எதுக்கு இந்த குடந்தைன்னு சொல்லும்படியான கும்பகோணத்துல காவேரி ஆற்றங்கள் அபாரான்னு படுத்துட்டு இருக்காயின்னு கேட்டா. உடனே பெருமாள், அதுவாடா என்ன பெருமாள் கிட்ட ஒரு சொல்லுவாங்க, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, நீ கஷ்டப்பட்டு உட்காந்துலாம் பதில் சொல்ல வேண்டாம், படுத்துனே தலையை தூக்கி பதில் சொன்னா போதுன்னு சொல்ல பெருமாள் தலையை தூக்கினார். உடனே திருமழிச்சு அச்சோ நான் சொன்னேன்னு தலையை தூக்கிட்டாரே, வாழி கேசனேன்னு விட்டார் பெருமாள். அப்படியே தலை தூக்கின வாக்கிலேயே அப்படியே செட்டில் ஆயிட்டார். இன்னைக்கு முத்தான சாயியா தான் திருக்குடந்தை ஆறாவமுதன் சாரங்கபாணி காட்சி கொடுக்கிறார். அப்ப இதானே சாரம், பகவான பார்க்கணும், பகவத் அனுபவத்துல தலைக்கணும், இதுதான் நமக்கு முக்கியம். அதனால இதெல்லாம் தேவையில்லை, டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு சாரத்தை மட்டும் நம்ம கிரகிச்சு வச்சுக்கணும். ஆராய்ச்சி பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆராய்ச்சி ஒரு லெவலுக்கு மேல ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை பத்திரமா வச்சுக்கப்படாது, சாரத்தை மட்டும் மனசுல தேக்கி வச்சுக்கணும். வீட்லயே பார்க்கலாம், இதை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன்னு என்னன்னா, இந்த பழைய குப்பையை எடுத்து திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணி அழகா வச்சுட்டு திருப்பி அதே தான் ரீ அரேஞ்சிங் தான், ஒழிக்கிறது ஒழிக்கிறது ஒழிக்கிறதுன்னு பேர். ஒழிக்கிறதுனா ஒரேடியா ஒழிக்கிறது இனி வரைக்கும் யாரையும் நான் பார்த்ததே இல்லை. ஒழிக்க வேண்டாமா, ரீ அரேஞ்சிங் பேர் ஒழிக்கிறதே கிடையாது. மனசு அப்பப்ப ரீ அரேஞ்ச் பண்றோம் நம்ம, அதுல தேவையில்லாதெல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் களைஞ்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் அனாவசியமோ அதெல்லாம் வெள்ள தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருந்தோம்னா மனசு தெளிவா இருக்கும். தேவையில்லாதெல்லாம் வச்சுண்டு நிறைய விஷயங்கள் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் மட்டும் வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் தள்ளி விடுறதுக்கான ஒரு மனசு இருக்கணும். திருமழிசி ஆழ்வாருக்கு அந்த மனசு இருந்ததாம். அவர் சொன்னார்னா எல்லா பெருமாளும் கேட்கிறார். காஞ்சிபுரத்திலேயே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு பெருமாள் இவர் சொன்னபடியே கேட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு எது சாரமோ அதை மட்டும் நாம வச்சுக்கணும். சத்குரு சொல்ற விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டோம்னா மனசுல சமாதானம் இல்லை. சரியா? டாக்டர் எல்லாம் சொல்லுவார், ஏதோ வியாதி பத்தி எல்லாம் சொல்லி இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா அந்த மாதிரி உடம்ப பாது, அதை விட்டு பயந்துண்டு இதை பத்து பேருக்கிட்ட போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பா, கடைசியில் இவ ஃபாலோ பண்ண மாட்டா, இது என்னதுக்கு பிரயோஜனம்? அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆழ்வார் சத் விஷயத்துல அப்படி ஆராய்ச்சி பண்ணி, வேத வேதாந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுண்டு பக்தி பண்ணார். இப்ப பாகவதத்துல நிறைய பக்தாவளை பத்தி பாக்கிறோம். பிரஹல்லாதன், துருவன், கோபிகைகள், யசோதை, நிறைய பேருடைய பக்தி. இது எல்லாம் வாசிச்சுட்டு இதுல எந்த பக்தி நாம பண்ணணுமோ அந்த பக்தியை இறுக்கி பிடிச்சுக்கணும். யசோத மாதிரி வாத்சல்ய பக்தி பண்ணணுமா, அந்த வாத்சல்யத்தை பிடிச்சுண்டு அதை அனுபவிக்கணும். கோபி பாவமா அதை பிடிச்சுண்டு அதை அனுபவிக்கணும். அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுடணும். தள்ளி விட்டுடணும், அதுக்கு பெருசா ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்கப்படாது. ஒரு ஹோட்டல் போறோம், என்னெல்லாம் இருக்குன்னு மெனுல கேட்கறோம். கேட்டு விட்டு நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஏத்துக்கிறோம், மத்தெல்லாம் திரஸ்கரிக்கிறோம் இல்லையா? அதே போலதான் பகவத் விஷயத்திலையும், சத் விஷயத்திலையும், வேத விஷயத்திலையும், உபனிஷத், பாகவதம், ராமாயணம், இது எல்லாத்திலையும், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், எல்லாத்திலையும் பார்த்தா மகாபாபிகள் உருவாச்செல்லாம் உண்டு. இரண்யகசிபு பேசுறது, கம்சன் பேசுறது, ராவணன் பேசுறதுன்னு, அதை போய் உட்காந்து அரசின் சீராக படிச்சுட்டு இருப்பாளா? அது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதை விட்டுட்டு கோபிகா கீதம், இல்லாட்டி சுதாமா பேசுறது, பிரமர கீதம், வேணு கீதம், அழகா இல்லாட்டி ருத்ர கீதை, உத்தவ கீதை, அவதூத கீதை, இது சாரம். அப்ப இதுல சாரத்தை எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணா, பாகவதத்திலேயே எதிரா சாரம் அப்படின்னா தசமஸ்கந்தம் சாரம் அதை எடுத்துப்பா. சில பேர் தசமஸ்கந்தத்துல எது சாரம், பிருந்தாவன லீலா சாரம் அப்படின்வா. சரி, பிருந்தாவன லீலால எது சாரம் அப்படின்னா ராச பஞ்சாத்தியாயி சாரம் அப்படின்வா. சரி, ராச பஞ்சாத்தியாயில எதிரா சாரம் அப்படின்னா கோபிகா கீதம்னு முடிச்சிருவா. அப்ப இத ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி எது சாரமோ அதை பிடிச்சுட்டு ஓடணும். சரியா? இந்த ஒரு ஆட்டிடியூட் திருமழிசை ஆழ்வார்க்கு இருந்தது. அத பெண் பிள்ளை பிடிச்சா பாருங்க, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆராய்ச்சி பண்ணிட்டு தேவையில்லாத தள்ளிட்டு சாரத்தை கிரகிக்கணும். கோழி போல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவா வைஷ்ணவ சித்தாந்தத்துல. அழகா திருமலை அனந்தாழ்வான் ஒருத்தன் கிட்ட சொல்றார் வைஷ்ணவ லட்சணம் என்னன்னு பொழுது, கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் ஒரு வசனம் சொல்ற. இந்த கோழி குப்பையத்தான் கலரும், ஆனா அதுலேருந்து அதுக்கு என்ன சாரம், ஆகாரம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் எடுத்துக்கும், மற்ற எல்லாத்தையும் தள்ளிவிடும். அந்த மாதிரி உபநிஷதங்கள் எல்லாத்திலையுமே எது சாரமோ அந்த சாரத்தை மட்டும் நன்னா சிரிக்கி பிடிச்சுக்கணும். இந்த ஏடிஎம்ல போனோம்னா பணத்தை எடுக்கிறதானே சாரம், பணத்தை எடுத்துன்னு அழகா கார்டு எடுத்துன்னு வந்துடுறோமோ, அதுக்கு மேல அதுக்குள்ள மீதி எவ்வளவு பணம் இருக்கு, இவ திருப்பி என்னைக்கு பணம் அடைச்சா, கரண்ட் போயிடுத்துனா என்ன பண்ணுவா, ஜிம்மா இருக்கு ஏதான உட்காந்து யோசனை பண்றோமா, இல்ல இல்லையா? அது போல எந்த ஒரு விஷயத்திலையுமே சாரத்தை கிரகிச்சுண்டு அசாரத்தை தள்ளணும். பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்றா, அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி, இந்த வாழ்க்கையில சாரம் என்ன? திவ்ய தேசத்துல வாழ்க்கை, டெய்லி பகவத் தர்சனம், அழகா பகவானுடைய உற்சவம், இதுதான் சாரம். ஆனா இந்த சாரத்து மேல எனக்கு ஒரு பெரிய ருச்சி இல்லையே, அதை விட நான் தரித்திரத்தை இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த அசாரத்துக்காக இந்த ஊரை விட்டு போறேனே, இதுல இருந்தே தெரிய வேண்டாமா சுவாமி? அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்றா. இப்ப நம்ம வாழ்க்கையில டெய்லி எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கிறது, யாரோ திட்டுறா, ஏதோ நடக்கிறது வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தான் தேவையில்லாதானே மனசுல வச்சுட்டு இருக்கோம். தேவையான பகவத் விஷயம் இங்கேயோ தானே இருக்கு. அதனால தேவையான பகவத் விஷயத்தை வச்சுண்டு தேவையில்லாதத தள்ளணும். சரியா? திருமழிசை ஆழ்வார் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சாரத்தை கிரகிச்சுட்டார், மற்ற எல்லாத்தையும் விட்டா. அதை பேஸ் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில இருக்க எல்லா விஷயங்களையும் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இதை தள்ளணும், இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதுபோல ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே. சாரத்தை மட்டும் வச்சுக்கணும், அதெல்லாத்தையும் தள்ளணும். தள்ளினா நல்லது. சோ என்னெல்லாம் சாரம் உங்களிடத்துல இருக்கு, என்னெல்லாம் அசாரம்? இன்னைக்கு மனச ஒழிக்கிறதா உத்தேசம், ஒழிக்கிறதுனா கிளீன் பண்றதுன்னு. இன்னைக்கு அசாரத்தை தள்ளுறதா உத்தேசம், என்னைக்கு குரு சொல்றத மட்டும் சாரமா ஒத்துக்கிறதா உத்தேசம்? ராதே கிருஷ்ண. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதிக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு ஜெய், ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ, ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.